இதே வழியில் சுகமான வாழ்க்கைக்காக விரும்பக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அமைக்கப்பட்டிருக்கின்றோம். உள்ளத்தின் வழியிலும் நம்முடைய உடலின் அமைப்பிலும் சுகம் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். இவ்விதமாக நாம் விரும்புவது நியாயமானதா அல்லது நியாயத்திற்கு புறம்பானதா? அறிகின்றோம், நியாயமானது. ஒரு எண்ணத்தை நான் கொள்ளும் பொழுது அதில் நியாயம் இருக்கிறதா என்பதை நிச்சயமாக நான் அறிவேன். எனக்கு நியாயம் வேண்டும், ஆனால் பிறருக்கும் அதே நியாய உணர்வு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறுகின்றோம். அல்லது பிறருக்கும் அதே நியாய உணர்வு இருக்கிறது என்பதை கவனித்தாலும் அலட்சியப்படுத்துகின்றோம். அதை பற்றி நாம் எந்த விதத்திலும் கவனத்தை கொள்வதில்லை. அவர்களுக்கு நம் மூலமாக ஒரு தீமை ஏற்பட்டால் முதலில் அது என்னைத்தான் பாதிக்கும். எந்த அளவுக்கு நான் நியாய உணர்வுகளை எனக்குள் பூட்டி வளர்க்கின்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய குண நலன்கள் பெருகுகின்றன. மேலும் மேலும் நியாய உணர்வுகளில் நான் அதிகரிக்கின்றேன். எனக்கு மிஞ்சிய அந்த நியாயமும் ஞானமும் பிறரிடமும் அதே நியாயமும் ஞானங்களும் இருக்கின்றன என்பதை எனக்கு தெளிவாக அறிவிக்கின்றது. என்னுடைய ஒரு வார்த்தை சத்தியமாக இருக்க வேண்டும். அந்த சத்தியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தும் இருக்க வேண்டும். ஊருக்கு உபதேசம் செய்வது கூடாது. சொந்தத்திலிருந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நான் பேச வேண்டும். உங்களுக்கு ஒரு அநியாயம் செய்கின்றேன், ஆனால் நியாயத்தை போன்று நான் உங்களுக்கு பேசுகின்றேன். அப்படியானால் எனக்கு எது நியாயம் அநியாயம் என்று தெரிகிறதோ அதனை அறிவிப்பவன் யார்? அதே போன்றே யார் உணர்கின்றார்களோ பேச்சை கேட்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த நியாய உணர்வு இருக்கும் பொழுது யாரை நான் ஏமாற்றுகின்றேன் என்றால் என் இறைவனை நான் ஏமாற்றுகின்றேன், ஏமாற்ற விடைகின்றேன். தப்பு சரி இந்த இரண்டில் நான் உணரும் பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு உணர்த்துகின்றது, நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். நிச்சயமாக எனக்குள் என்னுடைய இறைவன் நிகழக்கூடிய ஒவ்வொரு ரகசியத்தையும் அந்தரங்க ஆலோசனைகளையும் கவனிப்பவனாக இருக்கின்றான். பொய் சொல்லும் பொழுது அவனுக்கு முன்பாகவே நான் பொய் சொல்கின்றேன். நயவஞ்சகத்தோடு மனிதர்களிடம் நான் இயங்கும் பொழுது வாழும் பொழுது அவனை நிராகரித்து புறக்கணித்து அலட்சியப்படுத்தியவனாக வாழ்கின்றேன். என் மனதின் சாட்சியம் அது எனக்கு அறிவிக்கின்றது, தெரிந்தே நான் தவறு செய்கின்றேன். இவை எல்லாமே உலகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் பெரிதாக எண்ணுகின்றேன். ஒவ்வொரு தேவையும் உயிரோட்டமுள்ள தேவையாக உங்களுக்கு வேண்டும். இது இறைவனுடைய அறிவிப்பு. உங்களுக்கு பாதகமானது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இதுவும் இறைவனுடைய அறிவிப்பு. ஏன் அது உள்ளத்தில் இருக்கக்கூடாது? எனக்கு அழகானது எனக்கு வேண்டும், எனக்கு சுகம் இல்லாததும் எனக்கு அநியாயத்தையும் அழிச்சட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த குணமும் இருக்கக்கூடாது. ஏன் அந்த குணம் இருக்கக்கூடாது? உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அவன் உருவாக்க இருக்கின்றான். எவ்வளவுதான் நான் வாய்களில் அழகான விஷயங்களை பேசி தெரிந்தாலும் சரி, உள்ளத்தில் அது இருக்கின்றதா, உங்களுடைய இயற்கையாக அமைந்திருக்கின்றதா, அந்த இயற்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா என்பதை நான் உணராமல் எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை கொண்டு நான் பேச வேண்டுமே தவிர, அதை கொண்டு நான் செயல்பட வேண்டுமே தவிர, மனிதர்களிடமிருந்து புகழாரம் பெறுவதற்காக வேண்டி சில விஷயங்களை பேசிவிட்டார் என்ற கைத்தட்டு வாங்குவதற்காக வேண்டி, என் இயற்கையில் இல்லாத ஒன்றை நான் பேசும் பொழுது நான் பெரும் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றேன். மற்ற மனிதர்களை பற்றி நான் பேசுகின்றேன், நன்மையை பேச வேண்டுமா, தீயதை பேச வேண்டுமா? சாதாரணமாக ஒருத்தர் நம்மளை பற்றி சொன்னால், உங்களை பற்றி ஒருத்தர் சொன்னார்னு கேட்கும்போது என்ன சொன்னார் அடுத்த கேள்வி, அந்த ஆசை இருக்கும். உங்களை பற்றி தவறாக சொன்னார் என்ற போது என்னுடைய உள்ளம் சுருங்குகிறது. உங்களை பற்றி அழகாக பேசினார் என்று இருக்கும் பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்மையானதா என்பதை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய மனதில் இல்லாததை கொண்டு நான் பேசிய பேச்சு அவர்களை ஈர்த்திருக்கின்றது, அவர்களுடைய உள்ளத்திற்கு அது அழகாக இருந்திருக்கின்றது. என்னை விட அவர்கள் மேன்மையானவர்கள். காரணம், நான் இல்லாததை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், அவர்கள் தங்களுடைய தேவையை கொண்டு அறிந்து உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அழகான சொல் என்று கூறும் பொழுது அவர்கள் உண்மையாளர்கள், நான் பொய்யானவன். ஆனால் அதே நேரத்தில் இந்த இயற்கையாக அது இருந்து நான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு நன்மையை செய்தவர்கள் ஆவீர்கள். இறைவன் நம்மிடமிருந்து உத்தரவாதமும் வாங்கியிருக்கின்றான், நாம் அவனுக்கு வாக்குறுதியும் அளித்திருக்கின்றோம். என்ன என்றால், உங்களுக்கு நியாயமான வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான், வேண்டும் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம். அவனிடமிருந்துள்ள உத்தரவாதம், உங்களுடைய எண்ணத்தின் அழகு அவனிடமிருந்துள்ள உத்தரவாதம், அதை நான் ஏற்றுக்கொள்வது நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. ஒவ்வொருவருக்கும் இதே உத்தரவாதமும் நீங்கள் அவனிடமிருந்து விரும்பி ஏற்றுக்கொண்ட அந்த வாக்குறுதியும் இருக்கின்றன. அப்படியானால் நான் எப்படி வாழ்ந்தால் எனக்கு இறைவனுடைய வழியில் என்னுடைய சுகம் இந்த வாழ்க்கையில் அமையும்? இறை வழி மருத்துவம் என்பது நான் இழந்த சுகத்தை மீண்டும் பெறுவதில் இல்லை, இனி இழக்க முடியாத சுகத்தை நான் இறைவனிடமிருந்து விரும்புகின்றேன். இது இறைவழி மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாகும். நான் பிரார்த்தனை செய்துவிட்டேன், எனக்கு இறைவனிடமிருந்து பதில் இல்லை, என்ன பதில் வேண்டும்? இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த ஒரு சுகவீனத்திற்கும் கஷ்டத்திற்கும் நான் இறைவனிடம் பிரார்த்தித்தேன், எனக்கு நிவாரணம் இல்லை. அப்படியானால் அந்த நிவாரணம் வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது, உங்களுக்கு உங்களுடைய தீமைகள் நிகழ வேண்டாம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பேசும் பொழுது நல்ல பேச்சையே பேசுங்கள், நயவஞ்சகத்தை கொண்டு பேச வேண்டாம், புகழுக்காக பேச வேண்டாம், அருளுக்காகவும் ஒருவருடைய நன்மையை விரும்பியும் அவர்கள் மீது பணிவையும் இரக்கத்தையும் கொண்டவர்களாகவும் நன்மையை பேசுங்கள். உங்களுடைய நிலைமையை காட்டிலும் அவர்களுடைய நிலைமை உலகத்தினுடைய அடிப்படையில், பொருளாதாரத்தின் அடிப்படையில் மிக அதிகமாக இருந்தாலும், நீங்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் மிக குறைவாக கொண்டிருந்தாலும், உள்ளத்தில் சுகமான விலை மதிப்பில்லாத அந்த மாபெரும் பாக்கியத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் கொண்டவர்களாக நீங்கள் வாடுங்கள். பிறருக்கு நன்மை வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது முதலில் அது உங்களுக்குத்தான் விளையும் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்கள் அனைவருக்கும் பறிபோகாத சுகமும் வேண்டும், குண நலன்களும் பெருக வேண்டும், இறை பாக்கியங்களும் அமைய வேண்டும் என்று நான் விரும்பும் போது முதலில் அது எனக்குத்தான் என்பதை நான் அறிய தவறுகின்றேன். கண் முன்பாக அவர்கள் அந்த சுகங்களில் அதிகமாகி வரும்பொழுது பொறாமை கொள்ளக்கூடாது. உங்களை விட, நீங்கள் பேசக்கூடிய பேச்சை விட, நீங்கள் வாழ்ந்து கொண்டக்கூடிய வாழ்க்கையை விட அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட சத்தியம் இதை விட அழகாக இருக்கின்றது. அவர்களுடைய நம்பிக்கையினுடைய வேகம் இதில் அதிகமாக இருக்கின்றது. இதனையெல்லாம் அறிபவன் இறைவன் தான், நீங்கள் அல்ல. பொய் பேச வேண்டாம், நமக்கு அது பாதகமாக முடியும் என்பது என்னை விட இங்கு இருக்கக்கூடிய பல பேருக்கு வேகமாக மனதில் இருக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கலாம். அவர்களுடைய நிலைமையின் காரணமாக இறைவன் அவர்களுக்கு அவ்வளவு வேகமாக அதனை அவர்களுடைய மனதில் இருக்கியிருக்கலாம். அதன் காரணமாக உங்கள் கண் முன்பாக உங்களுக்கு மேலாக அவர்கள் நடைநிலை விளங்குவார்கள். இதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு நிலைமையும் ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் அவரவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நியாய உணர்வுகளுக்கு ஏற்பத்தான் அவர்களுக்கு அது விளைச்சலாக ஆரம்பமாகிறது. இதனை ஏற்றுக்கொண்ட நிலையில் நான் பேசும் பொழுது எனக்கு முன்பாக நீங்கள் அனைவருமே உயர்ந்த நிலைக்கு வருவீர்களானால் என் நிலை இன்னமும் உயரவில்லை என்று இருக்கும் பொழுது ஒரு அணுவரவு கூட பொறாமை ஏற்படக்கூடாது. எனக்கு நானே பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றேன். அதாவது என்னுடைய உணர்வுக்கு, உள்ளத்தின் உணர்வுக்கு, உள்ளத்தினுடைய நியாயத்தினுடைய போக்குக்கு நான் விரோதமாக இருக்கின்றேன். என்னுடைய நியாய உணர்வுகளை எனக்கு அறிவிப்பவன் என்னுடைய இறைவன். ஏனென்றால் அவன் சத்தியவான், யார் அறிவிக்க முடியும்? அந்த உண்மை என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் காலமெல்லாம் நான் என் இறைவனோடு இருக்கின்றேன், அல்லது இறைவன் என்னோடு இருக்கின்றான். அவ்வப்போது உண்மைகளை உணர்கின்றேன். அப்படியானால் அவ்வப்போதுதான் நான் என் இறைவனை கவனிக்கின்றேன். பெரும்பாலும் நான் என் இறைவனை கவனிப்பதில்லை, அலட்சியப் போக்கில் இருக்கின்றேன். என் இறைவனை நான் கவனிக்காமல் அலட்சியப் போக்கில் இருக்கும் காலமெல்லாம் எனக்கு கெட்ட சக்திகள் இணைகின்றன. மிக தீமையான சக்திகள். இறைவன் மிக அழகான மாபெரும் ஆற்றல் மிக்க படைக்கும் சக்தி, அதற்கு நேர் மாறாக மிக கேடான தீமையை, வேதனைகளை கொடுக்கக்கூடிய, இன்னும் முடிவாக அழிக்கக்கூடிய சக்தி. இந்த இரண்டிற்கு இடையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எந்த நேரமும் மனித சமுதாயத்தில் எனக்கு நன்மைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டுமே தவிர, இதுவரையில் இருந்த மாதிரி அவன் நாசமாக போகட்டும் என்ற எண்ணத்தை கொண்டோ, அவன் என்னுடைய விரோதி என்ற எண்ணத்தை கொண்டோ, எனக்கு முன்பாக அவர்கள் உயர்ந்துவிடக்கூடாது என்ற பொறாமையைக் கொண்டோ, நான் அவர்களுக்கு முன்பாக மேலோங்கி நிற்க வேண்டும் என்ற பெருமையைக் கொண்டோ ஒருபோதும் நாம் வாழக்கூடாது என்று இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய நெஞ்சத்தை பற்றி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை துச்சமாக மதிப்பதோ, மற்றவர்களை நமக்கு கீழாக ஆக்கி நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதோ, மற்றவர்களை பார்த்து எனக்கு அப்படி இல்லை என்று இயங்குவதோ இறைவனிடம் ஒருபோதும் ஒரு அழகான வாழ்க்கையை நாம் வாழ்ந்ததாக அர்த்தமாகாது. அவன் நம்மை பற்றி திருப்தி கொள்வதும் இல்லை. அவனுடைய அதிருப்திக்கு ஆளாகாத நிலையில் எனக்கு என் இறைவன் நியாய உணர்வை கற்பிக்கும் பொழுது என்னுடைய உயர்வுக்கான அந்த தகுதியையும் இறைவன் அறிந்தவன். எந்த அளவுக்கு வசதிகளை கொடுத்தால் இவர்கள் என்னுடைய நினைவில் இன்னும் அதிகமாவார்கள், எந்த அளவுக்கு வசதிகளை கொடுத்தால் இவர்கள் என் நினைவில் நிரந்தரமாக நிலைத்திருப்பார்கள் என்பதை இறைவன் அறிகின்றான். உங்களுடைய நிலை நிச்சயமாக உயர இருக்கின்றது. இன்றைய நிலையில் எவ்வளவுதான் நான் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனநலக்குறைவு ஏற்பட்டுவிடக்கூடாது. நான் இறைவனை மறந்துவிட்டதன் காரணமாக என்னுடைய மனதில் என்னுடைய இறைவனுடைய வாக்குகள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள், நீங்கள் பொறாமைப்படுகின்றீர்கள், நீங்கள் ஆத்திரமடைகின்றீர்கள். உங்களுடைய கோபம் மற்றவர்களை அழித்துவிட்டால் கூட உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் போலும் நான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் அறிய வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். யாருக்கு நியாய உணர்வு அதிகம்? யாருக்கு உங்களுக்கும் எனக்கும் இடையே இறைவன் கேட்கின்றான்? நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவருமானால் உங்களுக்கு நான் நியாய உணர்வை அளித்தேன். அந்த நியாய உணர்வில் நீங்கள் நிரந்தரமாக நிலைத்திருக்கவில்லை. உங்களுடைய உலகத்தின் சுகபோகங்களிலும் வாழ்க்கை வசதிகளின் போக்குகளிலும் உங்களுடைய நாட்டம் அதிகமாக இருந்தது. நீங்கள் விரும்பக்கூடிய பொருள் அவ்வளவும் நான் படைக்கக்கூடிய பொருளை போன்றது அல்ல. நீங்கள் படைத்திருக்கக்கூடிய, நீங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நெருப்புக்கு இரையாகக்கூடியது. நான் படைக்கும் ஒவ்வொன்றும் குளிர்ச்சியிலிருந்து உருவாகக்கூடியது. உங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குமே தவிர இந்த உங்களுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய இந்த வெளிச்சம் கண்களையும் பொருத்துகின்றது, வெப்பமாகவும் இருக்கின்றது, எரிச்சலாகவும் இருக்கின்றது, ஆனால் வெளியில் பார்க்கக்கூடிய அந்த வெளிச்சம் குளிர்ச்சியாக இருக்கின்றது. என் படைப்புக்கும் உங்களுடைய கண்டுபிடிப்புக்கும் இடையே நீங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய பொருள்களைக் கொண்டு உல்லாசமாக வாழலாம், வசதிகளோடு வாழலாம், விசாலமான வாழ்க்கையை வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நான் உங்களுடைய உள்ளத்தில் அமைத்திருக்கின்றேன், உங்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சியின் மீது அமைத்திருக்கின்றேன். அங்கு ஏதாவது ஒரு உஷ்ணம் ஏற்பட்டுவிட்டால், அங்கு நெருப்பு பற்றி கொண்டால், அகிலங்களே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எவ்வளவுதான் உங்களுடைய மக்களும் நீங்கள் கண்டுபிடித்த பொருள்களும் இருந்தாலும் சரி, உதவி செய்ய முடியாது. என்னுடைய குளிர்ச்சியான படைப்புகளும் இருந்தாலும் சரி, அவையும் உங்களுக்கு உதவாது என் அனுமதியின்றி. ஒரு சாதாரண காற்று அடித்தால் கூட அது நெருப்பு காற்றாக இருக்கும். எனக்கு உடலெல்லாம் சிரித்து போகும், கம்பளம் பொத்தி கொண்டிருக்க வேண்டும், உள்ளுக்குள் நெருப்பாக கொதிக்கிறது. இப்போ காற்று வேண்டுமா? இல்லை, காற்று வேண்டாம், இன்னும் மூடிக்கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் குளிர்கின்றது, வெளியில் நெருப்பாக இருக்கின்றது. என் உள்ள கொதிக்கின்றது, உள்ளுக்குள் குளிர் நடுங்குகின்றது. இப்பொழுது காற்றும் வேண்டும், ஆனால் உள்ளுக்குள் குளிர்கின்றது. போர்வை எடுத்து போர்த்தினாலும் சரி, குளிர் போவதில்லை, முடியாது. இறைவனுக்கு எது முடியும்? எல்லாம் முடியும். எது முடியாது? அவனால் முடியாதது எதுவும் இல்லை. அவன் நாடியதை செய்பவன். என் மனதுக்கும் என்னுடைய அறிவாற்றலுக்கும் எதுவெல்லாம் பொருந்தவில்லையோ அதற்கு மேலாக ஞானம் மிக்கவன் அவன். உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஆற்றலும் ஒரு புறம், இறைவனுடைய ஞானங்களும் அவனுடைய மாபெரும் மன்னிப்பும் அருளும் இன்னொரு புறம். எதனை நீங்கள் தேர்வு செய்ய விரும்புவீர்கள்? இப்பொழுது உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான் உங்களுடைய மனதுக்கு அருளையும் பாக்கியத்தையும் என்னுடைய விருப்பத்தையும் பொருத்தத்தையும் நீங்கள் விரும்புவீர்கள் என்று கூறுங்கள் என்று. அதைத்தான் நாம் உணர்கின்றோம். நான் இதைத்தான் விரும்புவேன். இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய பாக்கியங்களையும் தான் நான் விரும்புவேனே தவிர, மனிதர்களுடைய வழிமுறைகளையும் அவர்களுடைய உல்லாச போக்குகளையும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் கொண்டு நான் வாழ விரும்பவில்லை. உணவையும் கொடுத்திருக்கின்றான், அதில் உயிர் இருக்கின்றது, உயிருக்கும் உயிர் கொடுக்கின்றது. பணம் இருக்கின்றது, அதில் எந்த விதமான புண்ணியமும் இல்லை என்பது தெரியும். இப்பொழுது உங்களுடைய இறைவன் கேட்கின்றான், நான் கொடுக்கக்கூடிய உணவு உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் அச்சரித்து வைத்துக் கொண்டுக்கூடிய நோட்டுகள் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கின்றான். நாம் நோட்டுகள் வேண்டும் என்று நமக்கு விரோதமாகவே என் இறைவன் முன்பாகவே கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உணவை விட்டுவிட்டு பணத்தை நான் எடுக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அநியாயக்காரர்கள். உணவு வேண்டுமா, பணம் வேண்டுமா? இப்பொழுது கேளுங்கள். பணம் வேண்டும் என்று இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு நான் வாழ தகுதியில்லாதவன் இறைவன் முன்பாக என்பதை அறியுங்கள். உணவு வேண்டும் என்று விரும்புங்கள். அங்கு உங்களுடைய உணவு உங்கள் கால்களுக்கு அடியில் விளையும். இன்னும் நீங்கள் எண்ணிலாத பொருத்திலிருந்தெல்லாம் உங்களுடைய உணவுகள் உங்களுக்கு வந்து சேரும். பல வகைகளான கனி வகைகளும் ஒன்று கூட உங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட பட வகைகளை உங்களுக்காக அவன் எந்த விதமான விலைக்கும் தேவையில்லாத அளவுக்கு அமோகமான விளைச்சலை கொண்டு வருவான். இது அவனுக்கு முடியாதா? முடியுமா? முடியும் என்று கூறுங்கள் என்று இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். முடியும் என்று நான் சொல்லுகின்றேன். ஆனாலும் என்னுடைய அறிவை கொண்டு முடியாது என்றும் சொல்லுகின்றேன். இதெல்லாம் சாத்தியமில்லை என்று கூறுகின்றேன். இறைவன் கேட்கின்றான், இப்பொழுது யாருக்கு சாத்தியமில்லை, உங்களுக்கா எனக்கா என்று கேட்கும் பொழுது, எனக்கு சாத்தியமில்லை. அப்படியானால் சாத்தியமில்லாத பலகீனமான நீங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கும் மீறி என்னை புறக்கணித்தவர்களாக, பணம்தான் உங்களுக்கு பணங்களை கொண்டு வரும் என்று எண்ணுகின்றீர்கள். அவ்வளவும் நெருப்புக்குரியது. கல் வைத்து விட்டார்கள், புகையடித்து விட்டார்கள், அதனை மாற்றம் செய்து விட்டார்கள், அதனுடைய இயற்கையின் குலத்தையை மாற்றிவிட்டார்கள். இந்த சைத்தான்களுடைய அறிவை கொண்டு படைத்த இந்த பொருளை வாங்குவதற்குத்தான் இந்த பணம் தேவைப்படும். நீங்கள் உணவை கேட்டீர்களானால் நிச்சயமாக அந்த உணவு இறைவனுடைய குளிர்ச்சியின் மீது அது அமையும். உங்களுக்கு வகை வகையான பல சுவைகளை கொடுக்கக்கூடிய கனி வகைகள் ஏராளமாக தாராளமாக, அவற்றிலிருந்து அது நீரோட்டமாக, அதாவது அதனுடைய சாறு கீழே இறங்கி ஆறுகளாக வரக்கூடிய அளவுக்கும் என்னால் செய்ய முடியும் என்பதை இப்பொழுது நம்புங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு விலை தேவையில்லை. விலைவாசி உயர்வு என்று கதறாதீர்கள். நான் விளைச்சல்களை அமோகமாகிவிட்டால் விலை கிடையாது. எப்படி நான் இங்கு கூறிக்கொண்டிருப்பதை நீங்கள் உங்களுடைய கண்களும் காதுகளும் கொண்டு பார்க்கக்கூடிய அந்த வெளிப்புற பார்வையில் தொலைந்து என்னை மறந்துவிட்டு பொய்யை உண்மையாகவும் உண்மையை நீங்கள் நிராகரித்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் உங்களுக்கு இறைவன் சில சோதனைகளை கொடுக்க விரும்புகின்றான். முடிந்தால் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உங்களை சுகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். பசி இல்லாமல் ஆக்குகின்றான். ஜீரணத்தை அவன் உங்களுக்கு தடுத்துவிட்டான். ஒவ்வொரு உணவுப் பொருளும் வயிற்றில் இறங்கும் பொழுது பெரும் பாரமாக இருக்கின்றது, கல்லை போட்ட மாதிரி இருக்கின்றது. இவையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லது வயிற்றில் நெருப்பை கொட்டின மாதிரி இருக்கின்றது, வயிறு எரிகின்றது. அல்லது பசி இல்லாமல் ஆகிவிடுகின்றது, வாந்தி உணர்வும் தலையெடுத்து விட்டது, எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதைத்தான் இறைவன் அறிவிக்கின்றான். உங்களுடைய மருத்துவ அறிவு ஸ்தம்பித்துவிடும். என்னுடைய ஆற்றலுக்கு முன்பாக உங்களுடைய மருத்துவ அறிவு உங்களை கைவிட்டு விட்டது. ஒரு உதாரணம் தான் கூறினேன், அவ்வளவுதான். இனி எந்த உதாரணத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று ஒரு சுகவீனம் ஏற்படும் பொழுது அதை இறைவன் ஒரு சோதனையாக உங்களுக்காக கொடுத்தான். தவிர உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய எண்ணமில்லை. அவன்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறான் இன்னமும் சுகமாகுங்கள் என்று. யாரை நம்பி நீங்கள் சென்றீர்களோ அந்த டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுதும் இறைவன் அறிவிக்கின்றான் சுகமாகுங்கள் என்று. இது ஒரு சோதனை. நீங்கள் யாரை நம்புகின்றீர்களோ உங்களுடைய ஐந்தறிவு மருத்துவ அறிவு எதனை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதில் உயிரோட்டம் கிடையாது. அவர்கள் பொய்யை தவிர வாக்களிக்கவில்லை. நான் உண்மையை கொண்டு உங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் சுகமாகுங்கள். நீங்களோ என்னுடைய பேச்சை கேட்கவில்லை. காரணம், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதை நீங்கள் உணரவில்லை. நான் தான் சத்தியத்தை அறிவிக்கின்றேன். என் பெயர் சத்தியவான், உண்மையாளன். உள்ளுக்குள் நான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். என்னுடைய வேத வாக்கு உங்களுக்கு ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்களோ உங்களுடைய கற்பனைகளுக்குரிய எழுத்துக்களை வைத்துக்கொண்டு வேதங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் கவனிக்கின்றீர்களா? எனக்கு ஒரு மரியாதை இருக்கின்றா என்று பார்க்கின்றேன். கொஞ்சமும் மரியாதை இல்லை. எனினும் நான் உங்கள் மீது அளவற்ற அருளாளன், நிகழில்லாத இறக்கமுடையவன், மன்னிப்புக்குரியவன். நீங்கள் மன்னிப்புக்குரியவர்களாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய இறக்க குணம்தான், கருணை குணம்தான். இதில் நீங்கள் மறுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கூறுங்கள். இப்பொழுதும் உங்களுடைய நியாய உணர்வுகள் உங்களுக்கு பேசிக் கொண்டிருப்பது அந்த நியாயவான் பேசுகின்றானா? அது எங்கிருந்து வருகிறதா? அப்படி என்றால் இறைவன் எங்கே இருக்கின்றான் என்பதை கவனியுங்கள். தெளிவாக நீங்கள் கவனிக்கும் பொழுது என்னுடைய இறைவன் என்னுடைய உள்ளத்திலிருந்து எனக்கு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றான். இதுதான் சத்தியம். டாக்டர்கள் நிச்சயமாக பொய்யுரைத்தார்கள். டாக்டர்கள் நிச்சயமாக தாங்கள் அறிந்திருக்கும் நிலையிலேயே நீங்கள் ஆரம்ப தினத்தை வந்துவிடுங்கள், நான் காப்பாற்றுகின்றேன் என்று கூறுகின்றார்கள். டாக்டர்கள் தங்களை பற்றிய உதவாக்கரத்தனத்தை, இயலாமையை, பலவீனத்தை உணர்ந்திருக்கும் நிலையில் தங்களுடைய மருத்துவ அறிவுக்கு எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாத ஒரு அது செத்த பிணம் போன்ற அறிவு என்பதை அறிந்திருந்தாலும் நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு என்னென்ன குறைகள் ஏற்படும் என்பதை டோட்டல் பாடி ஸ்கேனர் மூலமாகவும் பரிசோதனைகள் மூலமாகவும் நாங்கள் கண்டுபிடித்துவிடுவோம். அது வருவதற்கு முன்பாகவே நாங்கள் உங்கள் சுகமாக்கிடுவோம் என்று கூறுகின்றார்கள். நம்புகின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும் என்று இறைவன் கூறுகின்றான். இல்லை, டாக்டர்களுக்கும் தெரியும் என்று கூறுகின்றோம். அப்படியானால் இறைவன் சோதனை காலத்தை ஏற்படுத்துகின்றான். நீங்கள் டாக்டர்களை நம்பி செல்லுங்கள். அங்கு அவர்கள் பொய்யர்கள் என்று அறியும் பொழுது நீங்கள் என் பக்கம் திரும்புங்கள். அதுவரையில் உங்களுக்கு நான் சோதனைக்காக ஒரு வேதனையை அனுமதிக்கின்றேன். வேதனைகள் வருகின்றன. வேதனைகளுக்கு நிறைய இருக்கின்றது, சுகவீனங்களும் இருக்கின்றன. நான் என் இறைவன் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக டாக்டர்கள் என்று திரும்புகின்றேன். பணத்தை கொடுத்து டாக்டர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் உங்களுடைய இறைவன் கூறுவதை கேளுங்கள். உங்களை உள்ளத்தில் அந்த டாக்டர்கள் நோயாளிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை விரும்புவார்களா? நீங்கள் அவ்வளவு வேலம் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களா? இறைவன் ஒருவனை தவிர யார் அதை விரும்புவார்கள்? ஒரு டாக்டரை நான் வந்து கிளினிக் வச்சுருக்கிறேன், நான் பிரார்த்திச்சுட்ருக்கிறேன் என்னுடைய உள்ளத்தின் மூலமாக எல்லாரும் சுகமாக இருக்கணும். யாராவது வருவாங்களா? அவங்கள்ட்ட சுகமாயிடுவாங்க கண்டிப்பாக. அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் விரும்புவீங்களாத? இல்லை. நீங்கள் கடுமையான பகிரங்கமான இறைவனுடைய வாக்குகளுக்கு நீங்கள் டாக்டர்களாக இருக்கிற நிலையில் விரோதிகளாக இல்லையா? நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுவோம். உங்களுக்கு சுகமளிப்பதே எங்களுடைய தொழில். எங்களுடையது மிக மேன்மையான ஒரு தொழிலாக இருக்கின்றது. உங்களுடைய நலத்தை நாங்கள் விரும்பக்கூடியவர்கள். நாங்கள் தெய்வங்கள் போன்று அவர்கள் கூறுவார். அவர்களுக்கும் தெரியும் அப்பட்டமான பொய் என்பதும் உங்களுக்கும் தெரியும். இருந்த போதிலும் இறைவனை நிராகரிக்கின்றேன், இது உண்மையான நிராகரிப்பு. ஆனால் இறைவனை நான் நம்புகின்றேன் என்று உங்களுடைய அடையாளங்களால் காண்பித்துக் கொண்டிருப்பீர்கள். தாடி வைத்துக் கொள்வதும், தொப்பி போட்டுக் கொள்வதும், உடைகளை மாற்றிக்கொள்வதும், விபூதி வைப்பதும், குங்குமம் வைப்பதும், இன்னும் என்னென்ன அடையாளங்கள் இருக்கின்றதோ அவ்வளவையும் கொண்டு ஊருக்கு காண்பிப்பீர்கள். பிறகு நீங்கள் விரும்பியது இல்லை என்று இருக்கும் பொழுது கடவுள் கைவிட்டு விட்டான் என்று கூறுவீர்கள். நீங்கள் ஏற்கனவே இறைவனை மறந்து விட்டவர்களாக, இறைவனுக்கு விரோதமாக, இறைவனை நிராகரித்து நயவஞ்சகத்தனமாக இருக்கக்கூடிய மக்களை உண்மை போடும் என்று எண்ணி அவர்களை நீங்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டு போய் அங்கு அவர்களால் கொலை செய்யப்படும் பொழுது இறைவனுடைய சித்தம் யார் என்ன செய்ய முடியும்? அவன் கொன்று விட்டான் என்று கூறுவீர்கள். இங்குதான் பதிவாகிறது. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு கெட்ட உதாரணமாக இருந்து மரணித்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அறிய வேண்டும். பயப்பட வேண்டும். சத்தியத்திற்கு பயப்படுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு வராத வரையில் பயம் இருக்காது. பயபக்தி உடையோரை இறைவன் நேசிக்கின்றான். யாருக்கு பயபக்தி இல்லையோ அவர்களை நிச்சயமாக ஒரு நேரம் வரும்பொழுது கைவிடுகின்றான். அதுவரையில் அவனுடைய பாதுகாப்பும் மன்னிப்பும் கருணையும் இருக்கின்றது. இன்று நாம் கைவிடப்பட்டவர்கள் இல்லை. காரணம், இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் இன்னமும் சுகமாகுங்கள் என்று. அவனுடைய அறிவிப்பை கொண்டு அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடம்தான் செல்கின்றோம். இயலாதவர்கள் என்று தெரிந்த பின்னரும் நீங்கள் ஒவ்வொருவரும் இனி இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை அதிகமாக மேற்கொண்டு அவனுக்கு விரோதமாக நான் செயல்படக்கூடிய அந்த போக்கின் காரணமாக இறைவன் எனக்கு அமைத்திருக்கக்கூடிய ஒரு சோதனை காலம் இது. ஒரு சோதனை என்று இருக்கும்பொழுது அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? ஆம். உங்களுக்கு எல்லா நோய்களும் இருக்கின்றன. உதாரணமாக இதற்கு காரணம் இறைவன் சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று ஆரம்ப தினத்திலிருந்தே கூறிக்கொண்டிருக்க, நினைவு தெரிந்த நாள் முதலாக சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்க, உள்ளத்திலிருந்து என் இறைவன் பேசுகின்றான் என்பதை நான் மறந்த நிலையில் இப்பொழுது நான் உணர ஆரம்பிக்கின்றேன். என்னிடம் இறை உணர்வு இருக்கின்றது. அவன் உணர்வு மூலமாகத்தான் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான். எனவே அது இறை உணர்வு, அது வேத வாக்கு என்னிடம் இருக்கின்றது. இறைவனும் என்னிடம் கருணை கொண்டவனாக, இதனை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தான் பேசுகின்றேன், உணர்வு மூலமாக பேசுகின்றேன். அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த உணர்வு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். உணர்ச்சிகளில் நீங்கள் மாய்ந்து போவீர்கள். கவலையிலும் பயத்திலும் அரற்றலிலும் பதற்றத்திலும் பீதியிலும் இரத்தம் உறைந்துவிடும். ஒரு சனத்தில் நீங்கள் மரணம் அடைவீர்கள், அதனுடைய உச்சகட்டத்தில். அதனால் அந்த உணர்ச்சிகளுக்கு பதிலாக உணர்வு உங்களை வாழ வைக்கும் நேர் எதிர் விதமானது உங்களை வாழ வைக்கும் என்பதை நீங்கள் சத்தியத்தை கொண்டு அறிவதில் உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? உங்களுடைய படிப்பறிவு உங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வாக்களிப்பதில்லை. படைப்பாளனாகிய இறைவனுடைய வாக்கு சத்தியத்தை கொண்டு உணர்வூட்டுகிறது. எது வேண்டும்? சிந்தனையோடு உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஆக இந்த நாளில் எனக்கு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பல கஷ்டங்கள், இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய பல கஷ்டங்களையும் இறைவன் அறிவிக்கின்றான். இனம் புரியாத கஷ்டங்கள் இப்பொழுது என்ன இருக்கின்றதோ இது அதிகமாகும் என்ற அந்த உணர்வை அறிவிக்கின்றான். அந்த அதிகமாகும் பொழுது இவர்கள் யாரும் முடிவு செய்ய மாட்டார்கள் என்பதையும் அறிவிக்கின்றான். ஆனால் அதிகமாகும் என்று நான் அறிவிக்கும் அதே நேரத்தில் சுகமாக வேண்டும் என்றும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதில் எந்த குறையும் வைக்கவில்லை. உணர்வு உங்களுக்கு வாழ்வளிக்கும். உயிரை அது படைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த உயிரோட்டத்தில் உங்களுடைய ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றல் தீமைகளை நீக்கும், நன்மைகளை பெருக்கும். இறை வழி மருத்துவம் என்பது அவ்வளவு அழகானது. யார் தங்களுடைய உள்ளத்தில் இன்னமும் நிராகரிப்பை கொண்டு தங்களுடைய அறிவை அதிகமாக மெச்சுவதன் காரணமாக இறைவனுடைய உணர்வை விளங்காததன் காரணமாக நிராகரித்தவர்களாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் அதனை உணர முடியவில்லை என்று கூற முடியாது. சத்தியம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இருதயத்தில் இறைவன் இருக்கின்றான். அவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். உணர்வு மூலமாக அந்த உணர்வை பார்க்க முடியாது. இறை உணர்வு என்பது இறைவனுடைய பேச்சு, அந்த இறைவனையும் பார்க்க முடியாது, ஆனால் உங்களோடு இருக்கின்றான். அது நிறைவேறினால்தான், நிறைவேறும் என்ற உத்தரவாதம் கிடைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அந்த உத்தரவாதம் மனிதர்கள் வாய்களிலிருந்து வரக்கூடாது, சுகமாகிவிடும் போய் வாருங்கள் என்று வெளிப்படையாக வீண் வார்த்தைகளாக பேசுவார்களே, அங்கு அவர்கள் இறைவன் நாடினால் குணமாகும், இறைவனை நீங்கள் நாடினால் அவன் உங்களுக்கு நாடுவான். உங்களுடைய நாட்டத்திற்காக அவன் காத்திருக்கின்றான், நீங்கள் அவனிடம் திரும்புவதற்காக காத்திருக்கின்றான். ஆக இறைவன் நாடினால் என்பது நீங்கள் அவனிடம் நாட்டம் கொண்டிருப்பீர்களானால் அவனுடைய உணர்வுக்கு மதிப்பு மரியாதையும் அளித்து அவனுக்கு நிகராக எவனும் இல்லை அல்லாஹ் என்ற அந்த பொருள் கொண்டு அவனை நீங்கள் உணராத வரையில் நாம் அவனுடைய அனுமதிக்காக காத்திருக்கின்றோம். வேதனைகளில் வாழ வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம் இல்லை, உங்களுடைய நன்மைகளின் பக்கம் உங்களை திருப்பதற்காக வேண்டி, தன் பக்கம் திருப்பதற்காக வேண்டி, சத்தியத்தின் பக்கம் திருப்பதற்காக வேண்டி உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்பதாகும். அவன் என்று கூறும் பொழுது இங்கு அங்கு கிடையாது, அவன் எங்கோ இருக்கின்றான், இங்கு பார்க்க முடியாத காரணமாக எங்கோ இருக்கின்றான், உணர முடியும்னால் நெருக்கமாக இருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் அல்லாஹினுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 8:24, அவன்தான் மனிதனுக்கும் அவன் இருதயத்துக்கும் இடையே ஆதிக்கம் புரிகின்றான். நிச்சயமாக அவனுடைய ஆதிக்கம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் என்பது உங்களுடைய உடல், அப்படித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனித தன்மை என்பது உங்களுடைய உணர்வு, இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மை ஒரு புறம், உங்களுடைய உடலினுடைய அமைப்பு இன்னொரு புறம். 5 அறிவுகளை கொண்டு உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். அந்த 5 அறிவானது உங்களுடைய கண்களால் காதுகளால் நீங்கள் பார்க்கக்கூடியதும் கேட்கக்கூடியதுமாக உள்ள அறிவு, மிச்சம் 3 நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்வு. இந்த 5 அறிவை கொண்டு நான் வைத்திருக்கக்கூடிய சில விளக்கங்களும் சில அறிவும் சில வழிமுறைகளும் 5 அறிவை கொண்டு இயங்கக்கூடியதாகவும் 5 அறிவில் நீங்கள் வாழக்கூடியவர்களாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களை அமைக்கப்படுத்தப்பட்டு நீங்கள் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் வாழ்க்கை என்று உறுதியாக அறியுங்கள். இந்த 5 அறிவை கொண்டு வாழ்வது, நான் ஒரு மிருகமாக ஆகிவிட்டேன், மிருக வாழ்க்கை, மிருகத்திற்கான அந்த 5 அறிவை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அறிவு மிருக அறிவு என்பது. ஒரே ஒரு உணர்வு இருக்கின்றது, இறைவனுடைய உணர்வு, அதன் பக்கம் சார்ந்துவிடுங்கள், நீங்கள் மனிதர்களாக மாறுகின்றீர்கள். உங்களுடைய இதயத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இடையே, மனிதனுக்கும் இடையே அவனுடைய ஆதிக்கம்தான் நிகழும். இப்பொழுது உங்களுடைய உணர்வு கூறுகின்றது நீங்கள் சுகமாக வேண்டும். உங்களுடைய உடல் பிரச்சனைகளும் சரி, சமுதாய பிரச்சனைகளும் சரி, குடும்ப சச்சரவுகளும் சரி, நீங்க வேண்டும். பரிபூர்ணமான சுகமான அழகான இருதயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் முகம் நோக்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சியோடும் விரோதத்தோடும் குரோதங்களோடும் பொறாமை பெருமை என்ற உணர்ச்சிகளோடும் சமாதானத்திற்கு எதிராக அவ்வளவையும் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக. நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை விரும்புங்கள், இறைவனோடு சமாதானம் அடைய வேண்டும். ஒரு காலம் மனம் பறிப்போய்விட வேண்டாம், எனக்கு ஏன் இது நிகழ்ந்தது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் ஏற்பட்டது என்று பறிப்போய்விட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை மனிதன் மனிதனாக பார்க்கின்றோம், மனிதர்கள் இருக்கின்றார்கள், எனக்கும் அவர்களுக்கும் இடையே சம்பந்தம் இருக்கின்றது, எனக்கும் என் உடலுக்கும் இடையே சம்பந்தம் இருக்கின்றது. உங்களுடைய இருதயத்திற்கும் உங்களுக்கும் இடையே, எனக்கும் என்று கூறும்பொழுது உங்களுடைய இருதயம், உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அவனுடைய வாக்கு, உங்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய அவனுடைய உணர்வு, இறைவன் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தில் நான் திரும்புகின்றேன், அங்கு செவிதாழ்த்தி கேட்கின்றேன் ஒவ்வொரு விஷயமும். அதற்கு நிகராக எந்த வாக்கும் எந்த பேச்சும் எந்த படிப்பும் கிடையாது என்பதை நான் உணர்கின்றேன். இந்த உணர்வு உங்களுக்கும் இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய இருதயத்திற்கும் மனிதனுக்கும் அவருடைய இருதயத்திற்கும் இடையே அவனுடைய ஆதிக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவனுடைய வாக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள், நிறைவேறும், ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சோதனைகளுக்கு பிறகு நீங்கள் எதனை அதிகமாக விரும்புகிறீர்களோ நிராகரித்துவிட்டு பொய்களை அதிகமாக நம்பினீர்களோ அந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துவிடுவான். அது நரகத்தினுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் இந்த உலகத்திலேயே. அந்த வாழ்க்கையை ஆரம்பித்துவிட்டால் உங்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை, உங்களுக்கு பாதுகாவலனும் அங்கு இல்லை. அந்த நாள் தான் நான் அந்த இறை உணர்வை சந்திக்கின்றோம். எதுவரையில் நான் இந்த இறை உணர்வுகளுக்கு விரோதமாக வாழ்ந்தேனோ, மனிதர்களுடைய பொய்களையும் மனிதர்களுடைய எவ்வளவு அழகான வார்த்தைகளை கொண்டு நயவஞ்சகமாக உங்களை பேசினார்களோ, அந்த ஏமாற்றையும் கொண்டுதான் நான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றளவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், கேன்சருக்கு வைத்தியம் கிடையாது என்று சொன்ன பிறகும் ஆரம்பத்திலேயே வந்துவிட்டால் நாங்கள் சுகமாக்கிவிடுவோம் என்று அப்பட்டமான பொய்யை கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அந்த அளவுக்கு உங்களை அவர்கள் துச்சமாக மதிக்கின்றார்கள். ஒரு மனிதன் என்ற அந்த அந்தஸ்துக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலை தேவையா? ஆஸ்பத்திரிகள் சென்றுவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு அடிமைகள், உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள். மிஷின்களுக்குள் தள்ளி இன்வெஸ்டிகேஷன் என்ற பெயரில் பரிசோதனை கருவிகளுக்குள் உங்களை இரையாக்கி உங்களை ஒட்டுமொத்த நோயாளியாக உங்களை சித்தரித்து தங்களுடைய படங்களை கொண்டு காட்டி, எக்ஸ்ரே படம், எம்ஆர்ஐ படம், டோட்டல் பாடி ஸ்கேனருடைய படம், இவற்றையெல்லாம் காட்டி உங்களை ஏமாற்றி நீங்கள் முழு நோயாளிகள், எங்களிடமே தங்க வேண்டும், மாத்திரை மருந்துகளை சாப்பிட வேண்டும், இப்பொழுதுதான் நோயை உருவாகிறது. எந்த அளவுக்கு நான் இறை உணர்வை மதிக்காமல் வெளியேறினேனோ, எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே சமாதானத்தை விரும்பாமல் மற்ற மனிதர்களுடைய ஏமாற்றின் மீது நான் சமாதானம் அடைந்தேனோ, தெரிந்தே செய்யக்கூடிய இந்த காரியங்களில் உங்களுக்கு உணர்வூட்டுவதற்காக உங்களுக்கு வேதனைகளுக்கு மேல் வேதனைகளை படிப்படியாக உங்கள் கண் முன்பாக நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்களோ, அந்த அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய சுகத்தின் பால் முயற்சிக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மோசமாகி கொண்டு வருவதை அவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். நேற்று மருந்து சாப்பிட்டீங்க மோசமாயிருக்குது, கண்டினியூஸாக சாப்பிட்றீங்க மோசமாகுது, டாக்டர்கிட்ட கேட்டீங்க ஒழுங்கான பதில் இல்லை, பிறகு இறுதியாக சொல்கின்றார்கள் வாழ்நாள் முழுமைக்கும் வரும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் முதலில் புரியது நாங்கள் சுகமாக்கிடுவோம், உங்களுக்கு அறிவித்ததும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதும் விளம்பரப்படுத்தியதும் பொய்யாக கொண்டு அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளித்ததும் அவ்வளவும் ஏமாற்று, ஷைத்தான்களுடைய வேலை என்பதை தெரிய வேண்டும். மனிதர்களை நம்பப் போகின்றீர்களா, அல்லது உங்களுக்கும் உங்களுடைய இதயத்தினுடைய இறைவனுடைய ஆதிக்கம் நிகழக்கூடிய அந்த ஒரு வாக்கு உண்மைதான் என்பதை இன்று நாம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோமா? சுகமடையுங்கள் என்ற ஒரு வார்த்தை தான் வேண்டுமா? வேண்டாமா? அவ்வளவுதான். இறைவனுக்கு நான் அடிபணிந்தேன் என்று நீங்கள் கூறுங்கள், அந்த ஒருவனுக்குத்தான், அவனை தவிர இல்லை என்று அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கான பதத்திற்கு நான் உணர்வை கொண்டு அறிகின்றேன், அவனை தவிர கதி கிடையாது, கும்பிட்டு விடுகின்றேன் என்று பொருள். இந்த வாக்குக்கு கும்பிட்டு விடுகின்றேன், என் மனம் அதன்பால் சாய்ந்து விட்டது, அதற்கு முற்றிலுமாக பணிந்து விட்டது, இதற்கப்பால் ஒன்று கிடையாது என்ற அந்த எண்ணம் வரும்பொழுதுதான் நீங்கள் இறை அடியார்களாக, இறைவனுக்கு அடிமைப்பட்டவர்களாக, அவனுடைய அழகான வாக்குகளுக்கு உரித்தானவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை அறியுங்கள். அப்படியானால் சத்தியமாக நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் எப்பொழுது திரும்புகின்றீர்கள்? இறைவன் எங்கிருக்கின்றான்? அவனை பார்க்க முடியுமா? முடியாது. அவன் இருக்கின்றானா? ஆம், இருக்கின்றான். எங்கிருக்கின்றான்? என் இருதயத்தில். எப்படி உணர்வாக? இறையை நான் உணர்வாக கொண்டு இறை உணர்வில் வாழும் காலமெல்லாம் அவனோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். சத்தியத்தின் மீதும் அழகின் மீதும் நியாயத்தின் மீதும் இதனை மறுத்துவிட்டு மற்ற ஒவ்வொன்றையும் இந்த ஐந்து அறிவை கொண்டு, பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த கண்களுடைய அறிவை கொண்டு நான் இதுவரையில் தொலைந்து திரிந்தேனே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இனி நான் எனக்கு ஏற்க மாட்டேன். பொய்யாக எனக்கு நானே விரோதமாக ஆகிவிட மாட்டேன். சத்தியத்தை உணர்ந்த பிறகு இறைவன் ஒருவன் தான். இது உங்களுடைய இறைவனுக்கு பொருத்தமான ஒரு பாதை திரும்பிவிட்டது, நிச்சயமாக அவனுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு என்னுடைய உள் உணர்வின் காரணமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதை நிச்சயமாக இறைவன் அதனை அங்கீகரிக்கின்றான். அவனுக்கு நிகராக நன்மைகளை அங்கீகரிப்பது எவனும் இல்லை என்று நாம் அறிவை நம்பப் போகின்றோமா, அல்லது படைக்கும் அந்த ஆற்றல் மிக்க உணர்வை ஏற்றுக்கொள்ளப் போகின்றோமா? தெளிவாக பதில் சொல்கின்றது, நிச்சயமாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய கோவில்களாக மதிப்பீர்களா? உங்களுடைய மசூதிகளாக மதிப்பீர்களா? இறை இல்லமாக அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, அல்லது நீங்கள் ஊருக்கு காட்டுவதற்காக என்னை கும்பிடுகின்றேன் என்று கூறி உணர்வின் மூலமாக அடிப்பணிவதை விட்டுவிட்டு உங்களுடைய அங்கு அடையாளங்களைக் கொண்டு வலித்தும் நெறித்தும் புரண்டும் நெற்றியை கொண்டு கீழே வைத்தும் உங்களுடைய அங்கு அசைவுகளைக் கொண்டு ஊருக்கு காமித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு வேண்டுமா? நான் எதனை அங்கீகரிப்பேனோ அந்த உணர்வுக்கு மதிப்பளித்தவர்களாக, எனக்கு பயந்தவர்களாக என்னை ஏற்றுக்கொண்டு ஓர் உலகம் அவ்வளவையும் நிராகரிக்கக்கூடிய உங்களுடைய மிருக அறிவாக இருக்கக்கூடிய இந்த ஐந்தறிவு படிப்பையும் ஐந்தறிவு கற்றுக்கொடுத்த இந்த மருத்துவ அறிவையும் மனிதர்களுடைய ஏமாற்று பேச்சுக்களையும் நம்பி பிறகு அவர்கள் கையால் சீரடியும் போது என் இறைவனை ஏன் எனக்கு இதை கொடுத்தா என்று கேட்டீர்களே, அந்த நாளில் உங்கள் மீது குற்றவாளியாக நீங்கள் பதிவு செய்யப்படுவீர்கள். எனக்கு ஏன் இந்த குறை என்று கேட்கும் பொழுதுதான் உண்மையிலேயே வேதனை ஆரம்பிக்கின்றது அந்த நாளில். அப்படி ஒரு வார்த்தை உங்களுடைய வாய்களிலிருந்து வருவதற்கு முன்பாக திரும்பிவிடுங்கள். இறைவனுடைய சோதனையில், அழகான சோதனை, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண் முன்பாகவே உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் தோல்வியடைவதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு அதில் நீங்கள் மோசமாக கொண்டு வருவதை கவனிக்கவில்லையா? இறைவனுடைய வார்த்தைகள் உண்மை என்பதை பார்க்க வேண்டாமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்களே, மிருக அறிவை கொண்டு ஒரு மாடாக நான் இருக்கும்போது, கால்நடையாக இருக்கும்பொழுது ஒரு சூடு கொடுத்தால் மாடு கூட விடைகிறமே, நீங்கள் மாட்டீங்க. இறைவன் புரிகின்றான், அவர்கள் விலங்கினங்கள், அதை விட கேவலமானவர்கள். உண்மைதானே? இப்பொழுது புரிகிறது இல்லையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நான் கெட்ட மாடாக இருப்பேன், எத்தனை சூடு போட்டாலும் இன்னும் வாங்கி கொடுத்துருவேன். கடைசியில் இறைவனை நான் ஏசக்கூடிய அளவுக்கு, இறைவனை நான் திட்டக்கூடிய அளவுக்கு, அவனை குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு நான் ஆகும் போது கெட்ட முன்னுதாரணம் மனித சமுதாயத்திற்கு. ஆகவே இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இழிவு இருக்கின்றது, இன்னும் மறுமையிலும் அவர்களுக்கு நெருப்பு அவர்களுடைய தங்குடமாக இருக்கும். அறிந்து கொள்ளுங்கள், பயபக்தியாளர்களாக மாற வேண்டும். பயம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது, பயம் என்பது ஒரு உணர்வு, அந்த உணர்வு இறைவனுக்காக மட்டும் இருக்க வேண்டும். அவனுக்கு விரோதமாக நாம் செல்கின்றோமே என்ற அந்த எண்ணத்தின் காரணமாக பயம் இருக்கட்டும். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு மூச்சிடமும். நீங்கள் அநியாயமான சொல்லை சொல்கின்றீர்கள், அது என்னவென்றால் மனிதர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், அது என்னவென்றால் என்னுடைய ஐந்தறிவு என்னை காப்பாற்றும், அது என்னவென்றால் நான் ஒரு மிருகமாக இருந்து கொண்டு மிருக உணர்வை உணர்ச்சிகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு உணர்வு இறை உணர்வு, அதனை நான் புறக்கணித்து அலட்சியப்படுத்தி நாங்கள் எல்லாம் படித்தவர்கள் என்ற அந்த மமதையை கொண்டு ஊருக்கு முன்பாக காட்டிக்கொள்வதற்காக வேண்டி இறைவனை படித்தாலும் சரி, எங்களுடைய நிலைமை இறை நிலைமை விட மேலானது. நாங்கள் அறிவு கொண்டிருக்கின்றோம், மருத்துவ அறிவு இன்று மிதமிஞ்சி விட்டது, அதில் நாங்கள் வாடுவோம் என்று இன்று நீங்கள் எண்ணுவீர்களானால் நாளைய வாழ்க்கையினுடைய கேடுகளுக்கு அது என்று உத்தரவாதமாக இருக்கும். இன்றிலிருந்து நான் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அப்படித்தானே? அப்படி என்றால் நான் இறைவன் கூறுகின்றேன், உங்களுடைய உணர்வாக இருக்கின்றேன், இப்பொழுது இதனை நீங்கள் தெய்வ சன்னிதானமாக எடுத்துக்கொள்வீர்களா மாற்றீர்கள், அல்லது ஊருலகங்களை பின்பற்றி மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள், தர்காக்கள் என்று அங்குதான் சொல்வீர்களா? நிச்சயமாக என்னிடம் எந்த விதமான நிர்பந்தமோ அல்லது நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமோ ஒருபோதும் என்னிடம் ஏற்படாது. உங்களுக்கு உணர்ந்து அறியக்கூடிய தன்மையை நான் அமைத்ததற்கு நானே விரோதமாக ஆகிவிடுவேன் அப்படி சொன்னால் உங்களை கட்டாயப்படுத்துவதோ நிர்பந்தப்படுத்துவதோ என்னிடமிருந்து ஒருபோதும் இருக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் சம்பாதித்த கேடுகளில் ஒரு பகுதியை உங்களுக்கு கருணையை கொண்டு நான் அனுமதிக்கின்றேன், அந்த கருணையை கொண்டு நீங்கள் அறியுங்கள், தவறான பாதையின் பக்கம் சென்று விட்டேன், என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக என்று வாய் திறக்காதீர்கள். உளப்பூர்வமாக உள்ளத்தின் உணர்வின் மூலமாக உங்களை உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நீங்களோ உங்களுடைய உணர்விலும் கொண்டிருக்கின்றீர்கள், இந்த டாக்டர்கள் எனக்கு உபயோகப்பட மாட்டார்கள் என்று, ஆனால் அவர்களிடம் தான் வைத்தியம் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இதனையும் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். அவர்கள் பொய்யர்கள் என்று மனதில் கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதுவரையில் ஓரளவுக்கு உணர்வு இருக்கின்றது. அடுத்ததாக சுகமாக வாழுங்கள், சுகமாக வேண்டும் என்ற என்னுடைய உணர்வும் இருக்கின்றது, அதனையும் ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த இரண்டுக்கும் இடையிலே ஏற்றுக்கொண்டதன் நியாயமும் இருக்கின்றது. இதனை சந்தேகித்து மனிதர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் சந்தேகிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நியாயத்திற்கான அந்த உணர்வுக்கு தகுதியான அளவு உங்களுக்கு அந்த நன்மையை கொடுத்தியாக வேண்டும். இறைவன் தன் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்வதில்லை. எனவே இவ்வளவு நோய்களுக்கு மத்தியில் இவ்வளவு சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த அளவுக்கு நம்பிக்கையை இறைவன் வைத்திருக்கிறோம் அந்த அளவு சுகமும், எந்த அளவுக்கு இறைவனை மறுத்து உங்களுடைய ஐந்து அறிவு மிருக அறிவற்றின் அறிவின் மீது மருத்துவ அறிவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அந்த அளவு துன்பத்தையும் கொடுத்து உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கின்றது. இது இறைவாக்கு. இறைவனுடைய மாபெரும் உண்மை, துன்பத்தோடு இன்பம் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை இதுதான், இன்பமும் இருக்கின்றது. இதில் நன்மை எது, தீமை எது? துன்பம் என்பது தீமை, நன்மை என்பது சுகமாக ஓரளவுக்கு இருக்கின்றன அந்த நன்மை. இந்த இரண்டில் எது உயர்வானது, எதுக்கு ஆற்றல் அதிகம், நன்மைக்கா தீமைக்கா? தீமை தானே அடியும், நன்மை தீமைகளை விளக்கும், தானும் தலை தொங்கும், தனக்குத்தானே, யாருடைய உதவியும் தேவையில்லை. ஏனென்றால் அதில் இறைவனுடைய ஆற்றல் இருக்கின்றது. இந்த சிறு இன்பம் இவ்வளவு பெரிய துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று அறியுங்கள். இந்த சுகம் பெருக வேண்டும், உங்களுடைய நம்பிக்கையினுடைய தன்மை விளங்க வேண்டும். எங்கு நான் நம்பிக்கை கொள்கின்றேன் இப்பொழுது? என் இறைவனை அதிகமாக நம்ப ஆரம்பிக்கின்றேன். மற்ற மனிதர்களுடைய அறிவு அவ்வளவையும் நான் துச்சமாக மதிக்கின்றேன். எந்த அளவுக்கு துச்சமாக? என் கால்களுக்கு கீழாக. இன்னும் துச்சமாக இறைவன் உங்கள் மீது அவனுடைய கருணையை அதிகமாக்குவான், உங்களை பற்றி தெரிவான். என் கால்களுக்கு கீழே அல்ல இந்த ஐந்து மிருக அறிவு மருத்துவ அறிவு, என் செருப்புக்கு கீழே என்று கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் இன்று மதிப்பீர்களானால் இன்று உங்களுடைய சுகம் இப்பொழுது ஆரம்பமாகும். இறைவனுடைய படைப்பு எப்படிப்பட்டது என்று எண்ணுகின்றீர்கள்? அவனுடைய படைப்பெல்லாம் சிறுக 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 ஆரம்பித்து பெரிய நன்மரமாகி அதனுடைய பலன்களை உங்களுக்கு கொடுக்கூடியதாக இருக்கின்றது. இது உண்மையா? நான் இப்போ கேட்டேன், ரெடிமேடாக எனக்கு வரணுங்கிறது உண்மையா? எது சரி? ஒரு மரம் பட்டு போக வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கென்ற ஒரு காலத்தோணை இருக்கின்றது. படிப்படியாக அதனுடைய பழங்கள் இல்லை என்றாகி காய்கள் காய்வது நிறுத்தப்பட்டு, பூக்கள் மலர்வது நிறுத்தப்பட்டு, இலைகள் படிப்படியாக உதிர்ந்து பிறகு அது பட்ட மரமாக ஆகின்றது. நீங்கள் ஒரு கெட்ட விருட்சகமாக உங்களுக்குள் நோய்களை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றீர்கள், அதிகமாக்கிவிட்டீர்கள். அவை பட்டு போவதற்கு ஒரு குறித்த காலத்தவணை உண்டு. இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், பொறுமையாளர்களுக்கு என்னுடைய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. ஒரு காலத்தவணையின் மீது உங்களுடைய சுகங்கள் பெருகி கொண்டு வரும், அதே நேரம் உங்களுடைய கேடுகள், உங்களுடைய வேதனைகள் நீங்கிக் கொண்டு வரும். பொறுமையாக உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருங்கள். இனியும் என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த பாதையில் சென்றுவிட வேண்டாம், அஞ்சிக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 3:200, நம்பிக்கை கொண்டிருப்பவர்களே, இறைவன் அறிவிக்கின்றான், இன்னமும் சுகமாகிவிடும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். பெரும் துயரங்களுக்கிடையே நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கை இழந்த நிலையிலும் ஓரளவு நம்பிக்கை ஒட்டி கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையாளர்களே என்று முழுமையாகவே அழைக்கின்றான் இறைவன். மாபெரும் கருணையாளன், இரக்கமுடையவன், உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு துரும்பளவு அவன் பக்கம் திரும்பினாலும் சரி, நம்பிக்கையாளர்களே, என் அடியார்களே என்று அழைக்கின்றான். நீங்கள் பொறுமையுடன் இருங்கள். என்னிடம் கேட்டுவிட்டீர்கள், என்னுடைய உயிராற்றல், அதனுடைய தோற்றம், படைப்பு அவ்வளவும் சிறுக சிறுக உங்களுக்கு உயர்ந்து கொண்டிருக்கும். அதனை படிப்படியாக நீங்கள் கவனியுங்கள். யார் இந்த உயிரோட்டத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது என்பதை படிப்படியாக நீங்கள் கவனியுங்கள். அதை கவனிப்பதற்காக வேண்டியும், உறுதி கொள்வதற்காக வேண்டியும், ஒரு காலத்தவணையின் மீது உங்களுக்கு முழு ஆற்றலையும் படுக்கக்கூடிய அந்த இறை உணர்வை உண்மையாக்கக்கூடிய சுகம் உங்களுக்குள் உயிர் ஆற்றலுடன் விளைந்து கொண்டிருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டி, நான் உங்களுக்கு உங்களுடைய தீமைகளை பட்ட மரம் போல் ஆக்குவதற்காக வேண்டி படிப்படியாக உங்களுக்கு அதை நீக்கிக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரம் படிப்படியாக என்னுடைய சுகத்தையும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாக்கு உண்மையானதை நீங்கள் பார்ப்பதற்காக வேண்டி தீமையை அடிப்பதற்கும் நன்மைகளை பெருக்குவதற்கும் இறை உணர்வின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். இதனை ஏற்றுக்கொள்வதற்கு இனியும் உங்களுக்கு என்ன தடை இருக்க முடியும் என்றும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தை தெய்வ சன்னிதானமாக இறை உணர்வுகளோடு இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை இறைவனுடைய இருப்பிடமாக நீங்கள் கருதாத வரையில் உங்களுடைய கட்டிடங்களுக்குள் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் வரையில் ஊருக்கு காட்டுவதற்காக வேண்டிய உங்களுடைய மயபக்தியை நீங்கள் மேற்கொண்டிருக்கும் வரையில் இறைவனை நீங்கள் உதாசீனப்படுத்தி அந்த பெருமையிலும் நீங்கள் தூய்மையானவர்கள் என்பதை ஊருக்கு அறிவித்து உங்களை அவர்கள் பெரிய மனிதர்களாக கருத வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டுதான் பயபக்தியாளர்கள் என்ற அடையாளங்களை கொண்டு ஊருக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏனென்றால் இறைவனுக்கு பயப்படுவதற்கு என்று ஒரு தனி அந்தஸ்தை நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். பொய்யாக அந்த அந்தஸ்தை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்கள். வெளிப்படையான அங்க அடையாளங்களை கொண்டு உருவங்களைக் கொண்டும் உடைகளைக் கொண்டும் ஒருவருக்கொருவர் நான் இந்த ரகத்தைச் சேர்ந்தவன், இந்த மதத்தைச் சேர்ந்தவன், அந்த பிரிவைச் சார்ந்தவன் இறைவன் கூறுகின்றான். நீங்கள் ஒரே சமுதாயமாக மனம் மிக்க சமுதாயமாக ஆன்மாவை கொண்டு இறையாற்றலை கொண்டு யாருக்கும் எந்த விதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத அவரவர்களுடைய நிலைமைக்கு தகுந்தவாறு என்னை நம்புகிற நிலைமைக்கு தகுந்தவாறு பல படித்தனங்கள் நான் வைத்திருக்கின்றேன். அவ்வளவுதான். இதில் நீங்கள் வித்தியாசம் பாராட்டாதீர்கள். உங்களுடைய நிலைமைகள் மாறி வரும். உங்களுடைய எண்ணங்களின் வேகத்திற்கு, உங்களுடைய எண்ணங்களின் துரோகத்திற்கு, உங்களுடைய எண்ணங்களின் சத்தியத்திற்கு ஏற்ப, அவசரத்திற்கும் பொறுமைக்கும் ஏற்ப நிலைமைகள் மாறிக்கொண்டு வரும். ஆகவே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் பெரும் பணம் படைத்தவர்களாக நான் உங்களை ஆக்கியிருக்கின்றேன் சோதனைக்காக. ஏனென்றால் பணம் என்பது உங்களுக்கு உயிர் அல்ல, உணவு உயிர். எவ்வளவு நீங்கள் அதிகமாக கொண்டிருந்தாலும் சரி, கடுமையான சோதனை. அதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்கள் இறுதியாக மருந்துகளைத்தான் சாப்பிட வேண்டிய தவிர இறைவனை மறந்த நிலையில் வாழ்ந்திருப்பீர்களானால் உணவை கொண்டு சாப்பிட முடியாது. அவ்வளவும் தீர்ந்து போகும். இறைவனத்தில் ஒரு வார்த்தை அங்கு நிலைத்திருக்கும். நீங்கள் சுகமாக வேண்டும் என்று, அந்த சுகமாக வேண்டும் என்ற நம்பிக்கையும் போய்விட்டால் உங்களுடைய கதி என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது அந்த எண்ணம் ஏற்படும் என்றால் இறைவன் தன்னுடைய உணர்வை உங்களுக்கு நிறுத்தி கொண்டான். இனிமேல் நீங்கள் பிழைப்பீர்கள் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வராது. காரணம், நீங்கள் பிழைக்க வேண்டும் என்ற அந்த இறை உணர்வு நிறுத்தப்பட்டுவிட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை சந்திக்கும் நேரம். இறைவனே என்று கதறுவீர்கள், திரும்புவீர்கள், அரற்றுவீர்கள், உழன்று புரள்வீர்கள். உங்களுடைய வேதனையின் காரணமாக அங்கு இறைவன் இல்லை. மனம் பதைக்கும் பிடித்துட மாற்றமா என்று இனி அந்த நப்பாசையில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என் இறைவனே உன்னைத்தல் கதியில்லை என்பீர்கள். அந்த நாளில் நீங்கள் கூப்பிடக்கூடிய அந்த கூப்பாடு வெறும் அறற்றல்தான். இறைவன் நீங்கிவிட்டான். அந்த சனப்பொழுதின் நேரம் வருவதற்கு முன்பாக 90 வயது 100 வயது வாழ்க்கை கொடுத்திருக்கின்றேன், திரும்புங்கள். இறுதி காலங்களில் நான் அப்பொழுதும் டாக்டரிடம் சேர்த்துவிட்டுத்தான் நான் நம்புகின்றேன். பிழைத்தும் வருகின்றார்கள். டாக்டர்களும் கைவிட்டு விட்டார்கள். பின்னர் அவர்கள் கூறுவார்கள், பிழைத்து வந்தால் கூறுவார்கள், இது மெடிக்கல் மிராக்கள். அப்போ கூட காட்ஸ் மிராக்கள்னு வார்த்தை வராது. இதுவரையில் கடவுளை நம்பினேன், டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், இப்பொழுது காப்பாற்றிய பிறகு நீங்கள் தான் தெய்வம் என்று கடவுளுக்கு பதிலாக டாக்டர்களை கும்பிட்டு வருவோம். இன்னொரு பேரதிர்ச்சி மிக்க மிக பெரும் ஆற்றல் மிக்க இறைவனால் அடுத்த ஒரு சோதனைக்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்கள். அவர்களும் கூறுவார்கள், திரும்பவும் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இங்கே எங்களால் முடியாது. நாங்கள் இப்போ நீங்கள் பழைச்சது எங்களுக்கு எப்படின்னு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் எங்கே பாராட்டி கண்டோம், நீங்களும் தெய்வம் சொல்லிட்டீங்க, திரும்ப வந்துடாது, எங்களால் முடியாது, எங்கள் பேரை கற்றுவாதீங்க சொல்லுவாங்க. இறைவனுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டு வாழ்ந்து வருவதை இறைவன் மன்னித்து அருள் புரிந்து தன்னுடைய மாபெரும் கருணையின் காரணமாக நிகரற்ற இறக்கமுடையவன் அந்த ஒருவனை தேவை இல்லை அல்லாஹ். அவனை நாம் என்று உள்ளத்தில் ஏற்கின்றோம். மசூதிகளில் சென்று அவனை ஏற்பது என்பது ஊருக்கு காட்டு. உள்ளத்தில் இருப்பதை பேசும் பொழுது இறைவன் திருத்தடைகின்றான். எந்த நாளிலிருந்து நான் என் உள்ளத்தின் பக்கம் திரும்பினேன், கட்டிடங்களுக்குள் திரும்பாமல் ஊருக்கு காட்டக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டு முறைகளை ஏற்ப நான் விட்டுவிட்டு எப்படி என்னுடைய உள்ளத்திற்கு திரும்பினேன். எத்தனை வருடங்களாகிவிட்டன? 35 வருடங்களாகிவிட்டன. உள்ளத்தில் உள்ளதை பேச வேண்டும், நிகழ்ந்து வந்திருக்கிற நிகழ்ச்சிகளை கொண்டு பேச வேண்டும். அதன் காரணமாக இந்த பாக்கியம் இறைவன் அறிவிக்கின்றான், ஒவ்வொரு சத்தியத்தையும் அறிவிக்கின்றான். மாபெரும் ஆற்றலை கொண்டு அந்த சத்தியத்தின் பக்கம் திரும்பும் பொழுது எண்ணம் நிகழ ஆரம்பிக்கின்றது. இறை வழி மருத்துவமாக இது ஒரு மாபெரும் அத்தாட்சி உங்களுக்காக இறைவனிடமிருந்து. அவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனுக்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இறைவன் உங்களை கண்காணித்தவனாக இருக்கின்றான். இப்பொழுதும் எந்த அளவுக்கு சத்தியம் உறக்க அடுத்தமாக தெளிவாக தெளிந்த நீரோட்டமாக உயிரோட்டம் விளங்கக்கூடிய இந்த நிலையில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்கள் இறைவனை உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த உண்மையின் மீது எங்களை நீ நிலைப்படுத்துவாயாக. எங்கள் இறைவனே, எங்களுடைய பலகீனத்தை நிச்சயமாக நீ அறிவாய். உன்னை விட மனிதர்களை நம்பக்கூடிய அந்த பலகீனம் எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. இந்த துர்ச்சகனத்திலிருந்து நீ எங்களை பாதுகாத்துக்கொள். எங்கள் உணர்வுகளிலிருந்து நீ எங்களை விட்டு விலகி விடாதிருப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளிடம் உன்னுடைய பாக்கியங்களை கொண்டு நீ அவர்களுக்கு நெருக்கமாக இரு. எங்களுடைய அறியாமையின் காரணமாக எங்களை சோதிக்க வேண்டி எங்கள் குழந்தைகளுக்கு எதுவும் ஏற்பட்டுவிட வேண்டாம். பயப்படுங்கள், நிச்சயமாக அல்லாவே அஞ்சுங்கள். தன்னை அஞ்சுவோரை அவன் நேசிக்கின்றான், நெருக்கமாக ஆகிவிடுகின்றான். ஊருக்கு உங்களுடைய பயபக்தியை காட்டாதீர்கள், எனக்கு காட்டுங்கள். உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், இன்னமும் அறிவிக்கின்றேன், இன்னும் பலமாக அறிவிக்கின்றேன். என்னைத் தவிர உங்களுக்கு கதி இல்லை, அவனைத் தவிர இறைவன் இல்லை என்பது அல்லாஹ் என்ற பதத்தினுடைய பொருளாகும். உணர்வு நெஞ்சம் சம்பந்தப்பட்டது. ஒரு பயமான சூழ்நிலை போய்விடுமோ உயிர் போயிடுமோ என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அப்படியானால் நீங்கள் இறைவன் வேண்டுமென்றால் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உணர்வுக்கு உணர்வோடு பேசுங்கள், வாயை திறக்காதீர்கள், பிரார்த்தனை இல்லை. வேண்டும் என்று கூறும் பொழுது இறைவனுடைய வாக்கு எனக்கு நிறைவேற்றி திருப்தி கொள்ளுங்கள். அவனிடம் வேண்டும் என்று கூற வேண்டிய அவசியம் இல்லை, அவன்தான் உங்களுக்கு வேண்டுமென்றான். என் கண் முன்பாக இருக்கக்கூடிய ஐந்தறிவு மிருகங்களுடைய வாழ்க்கையும் அமைப்பும் அவர்களுடைய மருத்துவமும் நிச்சயமாக அந்த மிருக அறிவிலிருந்து நான் விலகிச் செல்கின்றேன். இருந்தாலும் என் பலவீனத்தின் காரணமாக நான் பயப்படும் பொழுது அந்த பக்கம் சார்ந்து விட்டாலும் சரி, எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. இவ்விதமாக யார் உன்னை மறந்து உன்னுடைய அனுகிரகத்துக்கு அப்பால் விலக்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு நீ வேதனைகளை கொடுத்தையோ அப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏற்பட வேண்டாம். இறைவனை, எங்கள் முன்னோர்கள் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. இன்னும் எங்களால் தாங்க முடியாத சுமைகளையும் எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்களுடைய பலவீனத்தின் காரணமாக நீ எங்களை உன்னுடைய பாதையின் மீது உறுதிப்படுத்துவாயாக. உன்னிடமே பொறுப்பேற்படுத்துகின்றோம். நிச்சயமாக நீ பொறுப்பேற்றுக் கொள்வதில் மிக உயர்ந்தவன். உனக்கு நிகராக வாக்குறுதியில் உண்மை அளிப்பவன் எவனும் இல்லை. ஏற்றுக்கொண்டோம் இறைவனே. நிச்சயமாக உன்னைத் தவிர இல்லை என்ற அந்த அல்லாஹ்வின் பதத்தை அறிந்து உன்னிடம் திரும்புகின்றேன். எங்களுக்கு பாதுகாப்பளிப்பாயாக. இரக்கமிக்கவனே, ஏற்றுக்கொண்டோம். இந்த இரக்கத்திலேயே எங்களை வாழவை பொறுமையாளர்களாக. இனி எங்களுடைய வாழ்க்கை உன் பொறுப்பில் ஒப்படைக்கின்றோம். பெருமையோ பொறாமையோ தீண்டாத வரையில் நிச்சயமாக இந்த ஒரு பிரார்த்தனையை நீ அங்கீகரித்துக் கொண்டாய். ஏற்றுக்கொண்டோம். இனி எங்களுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கின்றது. எங்களுடைய பொறுப்பில் இனியும் எங்களை விட்டுவிடாதிருப்பாயாக. நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோரில் நீயே மகத்தானவன், வாக்குறுதி நீ உண்மையாளன். உனக்கு நிகராக இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டோம். இந்த ஒரு எண்ணத்தின் திருப்தியை கொண்டு நம்முடைய வாழ்க்கை இன்று புதிய வாழ்க்கையாக மலர் இருக்கின்றது. யாவற்றுக்கும் இறைவன் மாபெரும் கருணையாளன் அல்லாஹ் பொதுமானவன். இங்கு அடுத்த மாத கருத்தரங்கம் டிசம்பர் 24 சனிக்கிழமை காலை 7 முதல் 8 வரையிலும், அடுத்த நாள் 25 ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் 6:30 முதல் 8 வரை சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இங்கே நடைபெறும்.